பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை வம்பன் வேளாண் அறிவியல் நிலையம் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்துகள் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சி ஜெயசுப்ரியா பூர்ணகலா அவர்கள் ஊட்டச்சத்துக்களும் அதன் பயன்களும் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் திரு நாகநாதன் அவர்கள்.
ஊட்டச்சத்து அதாவது நியூட்ரிஷன் என்றால் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, மேலும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் எதனால் ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் நம்முடைய உடல் உறுப்புகள் செயல்பாட்டிற்கும் நம்ம நல்லா பணி செய்வதற்கும் நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் ரொம்ப முக்கியமானதுதான் ஊட்டச்சத்து. இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம உணவில இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம தினமும் உண்ணக்கூடிய உணவுகள்ல இருந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து எல்லா வயதினருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப அந்த வயதுக்கு ஏற்றபடி சின்ன பிறந்த குழந்தையில இருந்து முதிர் வயது உள்ளவங்களுக்கு வரைக்கும் அது வந்து வேறுபடும். அதே மாதிரி பாலினம் ஆண் பெண் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊட்டச்சத்தின் அளவு தேவைப்படும் அளவு வந்து வேறுபடும். அதே மாதிரி கருவுற்ற மற்றும் பாலூட்டும் நிலையில் உள்ள பெண்கள் அவங்களுக்கு வந்து அதிகமா தேவைப்படும். அதே போல நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இப்ப வந்து சிலர் பண்ற வேலை வந்து லெகுவான வேலையா இருக்கும், சிலர் வந்து கொஞ்சம் நடுத்தர வேலை செய்வாங்க, சிலர் கடினமான வேலை செய்வாங்க. அந்த வேலைக்கு ஏற்ப மாதிரியும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட அளவு வந்து வேறுபடும். இதை வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அதாவது ICMR அவங்க வந்து இதை பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களின் அளவுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து RDA சொல்லுவாங்க, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ், பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களின் அளவுகள். இது நான் சொன்ன மாதிரி நம்ம வயதுக்கு ஏற்ப, பாலினத்திற்கு ஏற்ப, நம்ம செய்யற வேலைக்கு ஏற்ப மற்றும் கருவுற்ற பாலூட்ட உள்ள தாய்மார்களுக்கு ஏற்ப அதோட அளவுகள் வந்து வேறுபடும். அந்த டேபிள் வந்து அந்த ICMRனால கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம உணவிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பெரு ஊட்டச்சத்துக்கள் அதாவது மேஜர் நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம், அதாவது நமக்கு வந்து உடலுக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படும். இன்னொன்னு வந்து சிறு ஊட்டச்சத்துக்கள், அது வந்து நமக்கு ரொம்ப உடலுக்கு குறைந்த அளவுக்கு தான் தேவைப்படும். இந்த பெரு ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாவு சத்து அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம், அப்புறம் கொழுப்பு, அதுக்கப்புறம் புரதம். இந்த மூணும் தான் பெரு ஊட்டச்சத்துக்கள். இது மூணோட அளவு வந்து நமக்கு அதிகம், நமக்கு தேவைப்படுற அளவு. அதே இது சிறு ஊட்டச்சத்துக்கள்னா என்னன்னா வைட்டமின்கள் அதாவது உயிர் சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்கள், மினரல்ஸ் சொல்லுவோம், வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அதாவது உயிர் சத்துக்கள் தாது உப்புக்கள், இது வந்து மைனர் நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். இது வந்து நமக்கு குறைந்த அளவு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவை. அப்ப மொத்தம் ஐந்து விதமான ஊட்டச்சத்துக்கள் அதாவது கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள், இதனால ஐந்து விதமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கு. இப்ப மாவு சத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதுல வந்து சுகர் அதாவது தனி சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் பிரக்கோஸ் சொல்றோம்ல இந்த மாதிரி சர்க்கரை இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் நார் சத்துன்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் வந்து மாவு சத்துக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் வந்து மாவு சத்துக்கு அப்புறம் புரத சத்துன்னு ஒண்ணு இருக்கு, புரத சத்து வந்து ரெண்டாவதானது, மூணாவது வந்து கொழுப்பு சத்து, இது வந்து நெய் வெண்ணெய் எண்ணெய் இந்த மாதிரி இதுல இருந்து கிடைக்கும். புரதம் வந்து பயிறு வகைகள் மற்றும் மாமிச உணவுகள் இதுல இருந்து கிடைக்கும். அப்புறம் வைட்டமின்கள் தாது உப்புக்கள்னு பாத்தீங்கன்னா அதிகமா பழங்கள் காய்கறிகள் இதுல இருந்து கிடைக்கும். இந்த மாதிரி பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்களை வந்து எப்படி வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னா நாலு விதமான உணவுகள்ல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதாவது உணவு வந்து நாலு பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல நம்பர் ஒன் வந்து தானியங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், இது வந்து உணவு வந்து ஒரு வகை ஒரு குரூப். ரெண்டாவது குரூப் என்னன்னா பழங்கள் காய்கறிகள், மூணாவது குரூப் என்னன்னா எண்ணெய் கொழுப்பு மற்றும் கொட்டைகள் அதாவது நட்ஸ் மூணாவது, நாலாவது வந்து பால் மற்றும் மாமிச உணவுகள். இந்த மாதிரி உணவு வந்து நாலு விதமா பிரிச்சிருக்கிறோம், நாலு குரூப் இருக்கு. இப்ப நாலு விதமான உணவுகள்ல இருந்து நமக்கு தேவையான எல்லா விதமான ஏற்கனவே சொன்ன ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. அதனால வந்து உணவுகளை வந்து திரும்பவும் இன்னொரு ஒரு குரூப் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா மூன்று விதமா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா சக்தி நிறைந்த உணவுகள் அதாவது நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய உணவுகள், அது என்னெல்லாம் பார்த்தோம்னா தானியங்கள், சிறுதானியங்கள், எண்ணெய், நெய், இதெல்லாம் வந்து சக்தி நிறைந்த உணவுகள். இன்னொன்னு வந்து உடலை கட்டும் உணவுகள் அதாவது பாடி பில்டிங் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. சக்தி நிறைந்த உணவுகள் வந்து நமக்கு வேலை செய்வதற்கு தேவையான சக்திய அதாவது ஆற்றலை எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஆனா உடலை கட்டும் உணவுகள்ங்கிறது நம்மளுடைய பாடி ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு உதவும். அதுக்கு என்ன நியூட்ரியன்ட்னா புரதம், இது மெயினா எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா பருப்பு வகைகள் இருக்கு, அது போக மாமிச உணவுகள்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உடலை காக்கும் உணவுகள், உடல் நலம் காக்கும் உணவுகள், அதாவது என்னன்னா நமக்கு நோய் அந்தாம நம்மளை பாதுகாக்கக்கூடிய உணவுகள். அப்ப அதுல இருக்கிற சத்துக்கள் என்ன, வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள். இது வந்து மெயினா வந்து பழங்கள், காய்கறிகள், முட்டை, பால் இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா என்ன விதமான உணவுகள் இருக்கு, என்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, என்ன விதமான உணவுகள்ல என்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம இந்தியா அளவுல பார்த்தோம்னா அந்த தேசிய குடும்ப கணக்கெடுப்பு மையம் சிலை ஒண்ணு இருக்கு, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள், அதாவது அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற உயரம் இல்லாதவங்க வந்து 38% இருக்காங்க. அதே மாதிரி அவங்க உயரத்துக்கு ஏற்ற உடல் எடை இல்லாதவங்க 21% இருக்காங்க. அதாவது 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள், அதே மாதிரி வயதுக்கு ஏற்ற எடை இல்லாதவங்க 38%, இது வந்து இந்திய அளவுல இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், பெரியவர்களும் பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பாடி வெயிட்டு ஒன்னு எக்ஸஸ் வெயிட்டா இருக்குது, இல்லைன்னா குறைஞ்ச வெயிட்டா இருக்கு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய ஒரு இது. இது பாத்தீங்கன்னா இந்திய அளவுல வந்து எல்லா ரேஞ்சிலையும், அதாவது குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58% வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா இதே மாதிரி 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஊட்டச்சத்து குறைபாட்டினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஒரு 27% வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி பெரியவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 28% வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி அனிமியா, ரத்த சோகையினால பாதிக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டிலையும் 55% இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நம்ம நாட்டுல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும், எப்படிப்பட்ட ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ளணும், அப்ப இந்த மாதிரி வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் வராம நம்ம தடுக்கலாம் அப்படின்றது வேணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்றோம். முதல்ல நான் சொன்ன சத்து வந்து கார்போஹைட்ரேட்ன்ற சத்து, இது நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அதாவது 1 கிராம் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டோம்னா 4 கிலோ கேலரி எனர்ஜி கிடைக்கும். புரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அதாவது புரத சத்தும் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு தான் வந்து புரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன், அதாவது புரத சக்தி சத்து குறைபாடு நோயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது புரதத்துல வந்து 1 கிராம் புரதம் சாப்பிட்டோம்னா நமக்கு 4 கிலோ கேலரி எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி ஃபேட், அதாவது கொழுப்பு, 1 கிராம் கொழுப்பு சாப்பிட்டோம்னா 9 கிலோ கேலரி கிடைக்கும். அதாவது நமக்கு எனர்ஜி கொடுக்க முடியறது வந்து இந்த கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, இந்த 3 சத்துக்களும் தான். இந்த 3 சத்துக்கள்ல இருந்து இந்த எனர்ஜி நமக்கு நம்ம சரியா சாப்பிடலைன்னா அந்த சக்தி நமக்கு கிடைக்கலைன்னா சத்து குறைபாடு நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சின்ன குழந்தைகளுக்கு அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். 2 விதமான நோய் வரும் அவங்களுக்கு. அதாவது சின்ன 6 மாசத்துக்கு முன்னாடியே வர்ற நோய் நோஞ்சா நோயின்னு சொல்லுவாங்க. 1 வயதுக்கு மேல வர நோய் வந்து சவலை நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோஞ்சான் நோயில வந்து கடுமையான வளர்ச்சி இல்லை, சருமத்திற்கு கீழான கொழுப்பு சக்தி இழப்பு, தீவிரமான தசை நெறிவுறுதல், சுருக்கமடைந்த சருமம், நீர் சத்து இழப்பு, அப்புறம் வெப்பநிலை வந்து நார்மலா இருக்கிறத விட கம்மியா இருக்கிறது, அப்புறம் ரொம்ப அடிக்கடி வயிற்று போக்கு, அப்புறம் வந்து உடல்ல வந்து நீர் போக்குறது, எரிச்சல், படப்படப்பு, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். அதனால சவலை நோய், அதுல வந்து என்னன்னா உடல் எடை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். நீர் கோவை, அதாவது வந்து காலில் இதெல்லாம் வந்து பாதத்துலாம் தண்ணி வந்து சேர்ந்திருக்கும், முகம் வீங்கி இருக்கும், தலைமுடியெல்லாம் வந்து கொட்டும், தலைமுடி நிறம் வந்து மாறி இருக்கும், பசிக்காது அவங்களுக்கு, பசி இல்லை இருக்கும், உணவு வந்து செரிமானமாகாது, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து இந்த புரதம் மற்றும் சக்தி குறைபாட்டினால ஏற்படக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேற என்னென்ன சத்து குறைபாடுகள் பார்த்தோம்னா கால்சியம்னா சுண்ணாம்பு சத்து, பாதுகாப்புகள்ல கால்சியம் குறைபாடு. அப்ப கால்சியம் வந்து நமக்கு எலும்பு வளர்ச்சிக்கு, பல்லுவட வளர்ச்சிக்கு, ரத்தம் உறைவதற்கு, நம்மளோட வளர்ச்சியை மாற்றத்துக்கு, இப்படி பல காரணங்களுக்கு அந்த சுண்ணாம்பு சத்து வந்து ரொம்ப அவசியம் தேவைப்படுது. ஆனா வந்து சரியான அந்த அளவுக்கு அவங்க உட்கொள்ளலைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும், எலும்புல வந்து நோய்கள்லாம் வரும், எலும்பு நெளிவு வரும், அதாவது ஆஸ்டியா மலேசியான்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோபெனியான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அதே மாதிரி பாஸ்பரஸும் வந்து ரொம்ப முக்கியமான இது, கால்சியம் மாதிரி பாஸ்பரஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்து, இரும்பு சத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த இரும்பு சத்து வந்து குறைபாடுனால வரக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு வந்து ரத்த சோகை, ரத்த சோகை, அது அனிமியா நான் சொன்னேன் இந்தியாவில வந்து அதிகமா தமிழ்நாட்டிலையும் காணப்படுதுன்னு சொல்லிட்டு, அது வந்து ரத்த சோகை. இது வந்து இரும்புச்சத்து குறைபாடுனால இந்த நோய் வந்து வருது. வைட்டமின்ல வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இருக்கு, வைட்டமின் ஏ பி இ கே, அது மூணு வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். அப்புறம் வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள் ரெண்டு இருக்கு, அது வைட்டமின் டி குரூப்பும் வைட்டமின் சி அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த வைட்டமின் இப்போ ஏ வந்து என்னன்னா கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ வைட்டமின் ஏ வந்து அவங்க சரியா உணவுல எடுத்துக்கொள்ளல அப்படின்னா அவங்க கண் பார்வை வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வைட்டமின் டி, வைட்டமின் டி வந்து ஒரு முக்கியமான ஒரு, இப்போ கால்சியம்லாம் உறிஞ்சப்படணும்னா அதுக்கு வந்து உடல்ல வந்து வைட்டமின் டி ரொம்ப தேவை. இப்போ வைட்டமின் டி வந்து இல்லைனாலும் எலும்பு நெடிகள், ஆக்சியம் அலர்ஜியா, ரிக்கட்ஸ் அந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அதே மாதிரி உயிர்ச்சத்து இ, அதுவும் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடண்டா செயல்படுது. இது ஸ்கின்லாம் வந்து நம்ம பால் அது மெயின்டைன் பண்றது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வைட்டமின் கே, வைட்டமின் கே வந்து ரத்தம் முறைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வைட்டமின். அது என்ன அந்த குறைபாடுகள் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பி விட்டமின்கள், வீட்டில் பி விட்டமின்கள்னா தயமின், ரிபோஃப்ளாவின், நயசின், அப்புறம் வைட்டமின் பி சிக்ஸ், வைட்டமின் பி டுவெல், இந்த மாதிரி பி குரூப் வைட்டமின்ஸ் இருக்கு. இது வந்து சரியான அளவுல அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலைன்னா, இப்ப வைட்டமின் டி எடுத்துக்கலைன்னா பெரிபெரின்னு ஒரு நோய் வரும், அதாவது இருதயம் வந்து பாதிக்கப்படும். அப்புறம் ரைபோஃப்ளாவின் ஒரு சத்து குறைபாடுனாலையும் சில நோய்கள்லாம் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் நயசின்ற ஒரு வைட்டமின் குறைபாடுனாலையும் சில மெஞ்சள் மன சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வைட்டமின் பி சிக்ஸ்ன்னு இருக்கு, அது வந்து எப்படி நமக்கு அயன் வந்து இருந்து ரத்த சோகைக்கு குணமாக்குறதுக்கு தேவையோ அதே போல ரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த வைட்டமின் பி சிக்ஸும் தேவை. அதே மாதிரி வைட்டமின் பி டுவெல் அதுவும் வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. அதுவும் இல்லாம வைட்டமின் சி, வைட்டமின் சி வந்து நம்ம உடம்புல இரும்பு சத்து வந்து உறிஞ்சப்படுறதுக்கு வைட்டமின் சி வந்து உதவுது. வைட்டமின் சி குறைபாடுனால ரஸ்கர்வின்னு சொல்லி நம்முடைய பல்வேறு இயல்புலாம் ரத்தம் விழுகிறது. அப்புறம் இந்த காயங்கள்லாம் உடல்ல ஏற்பட்டுச்சுன்னா அது ஆறாம இருக்கிறது. இப்படிப்பட்ட பல குறைபாடுகள் வந்து உயிர்ச்சத்துக்கள் வந்து உடம்புல சரியா எடுத்துக்கலைன்னா இப்படிப்பட்ட குறைபாடுகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப மினரல்ஸ்ல வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி துப்பநாதம், ஜிங்க் வந்து குறைபாடு இருந்தாலும் மலைமுடி இழப்பு, மயிர் போட்டு நோய் தொற்றுகள் அதிகரிப்பு இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி அயோடின் பற்றிய பற்றாக்குறை இருந்தாலும் நம்மளோட வளர்ச்சி பாதிக்கப்படும், மனநிலை பாதிக்கப்படும், அதாவது ஜாய்கள்ன்ற நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த பல விதமான நியூட்ரியன்ஸ் சொன்னேன், அதாவது கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு இதெல்லாம் வந்து சக்தி கொடுக்குது. சக்தியும் புரதமும், சக்தியும் புரதமும் இல்லைன்னா அது சக்தி புரத குறைபாடு நோய்கள் வரும். அதே மாதிரி சார் உறுப்புகள், மினரல்ஸ் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், ஜிங்க் இந்த மாதிரி இல்லைனாலும் நிறைய குறைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உயிர் சத்துக்கள், பி குரூப் வைட்டமின்கள், வைட்டமின் சி, அப்புறம் கொழுப்பில் குறையக்கூடிய வைட்டமின்கள், வைட்டமின் ஏ, டி, ஏ இந்த மாதிரி வந்து வைட்டமின்கள் வந்து உணவுல குறையா இருந்தாலும் அந்த மாதிரிப்பட்ட நோய்கள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கார்போஹைட்ரேட் இதுவரைக்கும் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதை என்னென்ன குறைபாடுகள், நமக்கு என்னென்ன நோய்கள் வரும் நம்ம சரியா உணவுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து எந்தெந்த உணவுகள்ல வந்து இந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப கார்போஹைட்ரேட் அதாவது சக்தி கொடுக்கக்கூடிய மாவு சத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி, கோதுமை, கம்பு, சோளம் இந்த மாதிரி தானியங்கள்ல, பழங்கள்ல, தேனு, வெல்லம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா காணப்படுது. அதே மாதிரி அடுத்தது வந்து புரதம், புரத சத்து வந்து பால்ல, முட்டையில அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐரோ வகைகள்ல வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கு, அதாவது இறைச்சி, மீன், முட்டை, பால் போன்றவை அதிகமா இருக்கு. அப்புறம் தாவர உணவுகள், அதாவது ஐரோ உணவுகள்ல பார்த்தோம்னா பயிர்கள், எண்ணெய் வித்துகள், கொட்டைகள் இதெல்லாம் வந்து புரதச்சத்துக்கு நல்ல ஆதாரமான உணவுகள். அதே மாதிரி கொழுப்பு, கொழுப்பு வந்து கொழுப்புல வந்து ரெண்டு விதமான கொழுப்புகள் இருக்கு. நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய கொழுப்பு, அதாவது வெண்ணெய், நெய், எண்ணெய் இதெல்லாம் நம்ம கண்ணிலேயே பார்த்தோம். கண்ணுக்கு புலப்படாத கொழுப்புகள் இருக்கு, அது என்னன்னா தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பால், முட்டை இதெல்லாம் நமக்கு வந்து உள்ள எண்ணெய் இருக்கிறது தெரியாது, ஆனால் அதில் வந்து எண்ணெய் சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகள். இப்போ வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினாக பால், பாலில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பச்சை கீரைகள், அரைக்கீரை, வெந்தயம், முருங்கைக்கீரை, கேழ்வரகு, அப்புறம் சின்ன கருவாடு, அப்புறம் இந்த நட்ஸ் கொட்டைகள், எள்ளு இதுதான் வந்து கால்சியம் வந்து அதிகமா இருக்கு, கால்சியம் நிறைந்த உணவுகள். அதே மாதிரி பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் வந்து கால்சியத்தும் பாஸ்பரஸும் சேர்ந்துதான் நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு வந்து உதவியா இருக்கும். பாஸ்பரஸ் வந்து முழு தானிய பயிர்கள். முழு தானிய பயிர்கள் என்னன்னா எப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம நிறைய தானியங்கள்ல வந்து சோல் அந்த உமியை நீக்கி, இதை பாசி பயிர்னா சோலை நீக்கினா பருப்பு இருக்கு, முழு பருப்பு இருக்கு. இப்ப கோதுமைனா முழு தானியம் இருக்கு, அந்த உமியெல்லாம் நீக்கிட்டு அதாவது வெளிப்பகுதியை சோல் பகுதியை நீக்கிட்டு மைதா மாவும் பண்றோம். அதே மாதிரி இப்ப கொண்டக்கடலையும் இருக்கு, சோல் நீக்கினது இருக்கு, சோல் நீக்காதது இருக்கு. இப்ப முழு தானிய பயிர்கள்னா என்னன்னா அந்த சோலோட சேர்ந்து சாப்பிடுறது அப்படிப்பட்ட இது. அப்புறம் அவரைகள், கொட்டை, கேரட்டு, மீன் இதெல்லாம் வந்து பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்து, இரும்பு சத்து வந்து பருப்பு வகைகள்ல இருக்கு, சிறுதானியங்கள்ல இருக்கு, கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதாவது மணத்தக்காளி கீரை, அகல், அரிசி அகல் இருக்கு இல்லையா, அதுல புதினா கீரை, சோயாபீன்ஸ், மச்சை, எள்ளு, தேவிக்கம்பளம், அப்புறம் வந்து நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தோம்னா இறைச்சி வகைகள், நெற்றி மீன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் அயோடின், அயோடின் வந்து ஒரு முக்கியமான இது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அயோடைட் சால்ட், உப்பு, உப்புலே வந்து அயோடின் சேர்த்து நமக்கு இப்ப கடையில் தான் கிடைக்குது. கண்டிப்பா அந்த உப்பு தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம கடல் மீன்கள், முட்டைகள் இதெல்லாம் வந்து அயோடின் சத்து வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் சுத்தநாகம், ஜிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து, இது வந்து இறைச்சி, கடல் உணவு, கல்லீரல் அதாவது ஈரல் கறி இதெல்லாம் வந்து சுத்தநாகம் வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து உயிர் சத்து ஏ, உயிர் சத்து ஏ வந்து நம்மளோட கண் பார்வைக்கு முக்கியம்னு சொல்லி சொன்னேன். இது வந்து அதிகமா வந்து பழங்கள் காய்கறிகள் அதாவது மஞ்சள் நிறமுள்ள பழங்கள் காய்கறிகள்ல வந்து வைட்டமின் ஏ அதாவது பீட்டா கரோட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வைட்டமின் ஏன்றது வந்து நான் வெஜிடேரியன் அதாவது சைவ உணவு, அசைவ உணவுகள் அதாவது இறைச்சி உணவுகள்ல வந்து வைட்டமின் ஏவாவே இருக்கும். ஆனா வந்து காய்கறிகள்ல வந்து பீட்டா கரோட்டின்ற ஒரு பேர்ல வேதிப்பொருளா தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை வயிற்றுக்குள்ள போய் வைட்டமின் ஏவா வந்து மாறும். இந்த மாதிரி வந்து மெயினா என்னென்ன உணவுகள் சொல்லலாம்னா கல்லீரல், பால் ஏடு, அப்புறம் வந்து வெண்ணெய், முட்டையின் மஞ்சள் கரு, அப்புறம் காட் லிவர் ஆயில் சொல்லுவாங்க, மீன் எண்ணெய், இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் உணவுல இருக்கு. அப்புறம் தாவர உணவுகள் சைவ உணவுகள் பார்த்தோம்னா கேரட்டு, பப்பாளி, மாம்பழம், சக்கரை வள்ளிக்கிழங்கு, கீரை, அப்புறம் மஞ்சள் நிறமுள்ள, பச்சை நிறமுள்ள காய்கறிகள் எல்லா எல்லாத்துலயுமே வந்து வைட்டமின் ஏ வந்து அதிகமா கிடைக்குது. அப்புறம் வைட்டமின் பி, வைட்டமின் பி வந்து நமக்கு சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கடல் இருந்து கிடைக்கிற மீன்கள், நன்னீர் மீன்கள், மஞ்சள் கரு, வெண்ணெய், பாலாடை கட்டி, பால், இது எல்லாத்துலயுமே வந்து வைட்டமின் பி வந்து அதிகமா இருக்கு. மீன், முட்டை, மஞ்சள் கரு, இறைச்சி, அந்த சில பானங்கள், சில சில கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து பல பானங்கள்ல வந்து அதை சேர்த்துருப்பாங்க. அப்புறம் தானிய பயிர்கள், பால், இது எல்லாத்துலயுமே வந்து உயிர் சத்து பி இருக்கு. அப்புறம் உயிர் சத்து இ, உயிர் சத்து இ வந்து ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் நான் சொன்னேன். இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா நம்முடைய செல்களை வந்து பாதுகாக்க தெரியாது. நம்முடைய செல்வ உடல் இருக்கிற செல் அணுக்கள் வந்து பல காரணங்களால அது படுபடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம், நிறைய பொறித்த உணவுகளை சாப்பிட்றோம், அது இல்லாமல் நிறைய நச்சு பொருட்கள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில நிறைஞ்சிருக்கு. அதெல்லாமே நம்ம அறியாம நம்ம உடல்ல போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒன்று உருவாகும். அப்படின்னா என்னன்னா கட்டுப்பாடற்ற மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அது உள்ள போயிடுச்சுன்னா நிறைய வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் நேச்சர்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த வினை வந்து ரொம்ப அதிகமா நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா செல்கள் வந்து டேமேஜ் ஆகும். செல்கள் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வியாதிகள் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம செல்கள் வந்து டேமேஜ் ஆகிறது தான். அப்ப அந்த செல்கள்ல அந்த ஆக்சிஜன் நேச்சத்தை வந்து குறைக்கிறது தான் எதிர் ஆக்சிஜன் ஏற்றிகள் சொல்றோம். அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா எதிர் ஆக்சிஜன் ஏற்றிகள். அப்ப அது வந்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா இந்த ஆக்சிடேஷன்ல இருந்து நம்ம செல்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உயிர் சக்தி இ. இப்ப உயிர் சக்தி இ வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவர எண்ணெய்கள், எல்லா எண்ணெய்கள், இப்ப கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃபிளவர் எண்ணெய், இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் வந்து நம்ம சமையல் உபயோகப்படுத்துறோம். இது எல்லாத்துலயுமே வைட்டமின் இ, உயிர் சக்தி இ இருக்கு. அதே மாதிரி கோதுமையில இருக்கு, முட்டை தோசில இருக்கு, நான் வெஜிடேரியன் ஃபுட்டை விட நிறைய தாவர சைவ உணவுகள்ல தான் வந்து வைட்டமின் இ வந்து அதிகமா இருக்கு. வைட்டமின் கே வந்து முட்டை தோசை, பசலக்கீரை, காலிஃபிளவர் இதெல்லாம் வந்து வைட்டமின் கே இருக்கு. இப்போ நான் வெஜிடேரியன் ஃபுட்னு எடுத்தோம்னா பாலாடை கட்டி, முட்டை கரு, ஈரல் இதெல்லாம் வந்து வைட்டமின் கே இருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து பி குரூப் வைட்டமின்கள், பி குரூப் விட்டமின்கள்னா பி ஒன். தைமின் வந்து எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, கல்லீரல், தானியங்கள் இதெல்லாம் வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ரைபோஃபிளைவ்னா இதே மாதிரி உணவுகள்ல வந்து காணப்படுது. அப்புறம் வந்து நயசின், நயசின்ற ஒரு வைட்டமின், பி பி வைட்டமின் வந்து முழு தானியங்கள், பொதுவாக பி குரூப் விட்டமின் எல்லாமே பாத்தீங்கன்னா முழு தானியங்கள் வரும். எல்லா பி குரூப் விட்டமின்களும் முழு தானியங்கள், அதாவது வந்து அந்த தோல் நீக்கப்படாத தானியங்கள், பயிர்கள், பருப்புகள், இறைச்சி, பால் இதெல்லாம் வந்து அந்த நயசின் வந்து இருக்கு. போலிக் அமிலம்னு ஒரு இது, அது வந்து ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து, அது நமக்கு வந்து ரத்தத்தொகை வராம வந்து பாதுகாக்கிறது உதவுது. இது கரும் பச்சை நிறமுடைய கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து போலிக் அமிலம் அதிகமா இருக்கு. அதாவது மீன், ஆட்டிறைச்சி, கல்லீரல், முட்டை, கோழி இறைச்சி, அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து போலிக் அமிலம் அதிகமா இருக்கு. இன்னொன்று வந்து பீச்சுவல் சயனோ கோபாலமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ல மட்டும்தான் இருக்கு, இது வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல இல்லை. அதாவது இறைச்சி, மீன் இந்த மாதிரி உணவுகள்ல தான் வந்து அந்த பீச்சுவல் இருக்கு. இதுவும் வந்து ரத்தத்தொகை வராம தடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. அப்புறம் உயிர்ச்சத்து சி, உயிர்ச்சத்து சி வந்து அதுவும் பழங்கள் காய்கறிகள்ல வந்து அதிகமா இருக்கு. முக்கியமா ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, கொய்யாப்பழம், தர்பூஷணி இதெல்லாம் வந்து வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்கள்னா என்ன, எத்தனை வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அது எந்தெந்த உணவுகளில் இருக்கு, அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம சொல்லியா நம்ம எடுத்துக்கொள்ளலைன்னா என்ன விதமான குறைபாடுகள், நோய்கள் வரும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
நேர்களே, இதுவரை உணவியல் மற்றும் ஊட்டச்சத்துகள் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சே ஜெயசுப்ரியா பூர்ணகலா அவர்கள் ஊட்டச்சத்துக்களும் அதன் பயன்களும் என்ற தலைப்பில் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.